அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசி உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல் குறித்த சர்வதேச விசாரணை பற்றியும், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வட மாகாண முதலமைச்சர் பிரச்சாரம் செய்யாதது குறித்தும் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் செவ்வி.
என்னுடைய முதலமைச்சர் அவர்களை நாங்கள் எல்லாம் அவருடைய வெற்றிக்காக உழைத்திருந்தோம். ஆனால் அவர் இந்த தேர்தல் காலத்திலே குழப்பமான அறிக்கைகளை வெளியிட்டதை பற்றி நான் குறிப்பிட்டேன்.
இலங்கையில் வடகடலில் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் அத்துமீறுவதாகவும், இது குறித்து இலங்கை அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் வடபகுதி மீனவர் அமைப்புகள் கோரியிருப்பது குறித்த செய்தி.
அதையும் தாண்டி இந்திய மீனவர்கள் எல்லைக்குள் வருவதாக இருந்தால் அவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தை எமக்கு தந்திருந்தார்.
இலங்கையின் புகழ்பெற்ற பௌத்த ஆலயமான தலதா மாளிகைக்கு புதிய காப்பாளர் நியமிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்தி. துருக்கியிலிருந்து செயல்படுத்தும் மனித கடத்தல் குழுக்கள் குறித்த பிபிசியின் பிரத்யேக செய்தி தொகுப்பு. புதிய அறிவியல் செய்திகளை அறியத்தரும் அனைவருக்கும் அறிவியல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இன்றைய பிபிசி தமிழோசியில் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
தமது நாட்டுக்கு வரும் அதிக அளவிலான தஞ்ச கோரிக்கையாளர்களை சமாளிக்க முடியும் என்று ஜெர்மனி தெரிவித்துள்ளது. வரும் காலத்தில் தமது நாடு வருடத்திற்கு 500,000 குடியேறிகளை வரவேற்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என ஜெர்மனியின் துணை சான்சலர் சிக்மார் கப்ரியல் தெரிவித்துள்ளார்.
Ich glaube, dass wir mit sozusagen einer Größenordnung von
I believe that we can certainly cope. இந்த சவாலை எதிர்கொள்ள நாட்டின் பொருளாதாரம் போதுமான அளவு வலுவாக உள்ளதாக ஜெர்மனியின் நிதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சிரியாவிலிருந்து வரும் தஞ்ச கோரிக்கையாளர்களை ஐரோப்பியாவிலுள்ள நாடுகள் பகிர்ந்து ஏற்க வேண்டும் என்பதை ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் எதிர்பார்க்கின்றன. ஆனால் இந்த திட்டத்தை பலர் எதிர்க்கின்ற நிலையில் இது குறித்து உடன்பாட்டுக்கு காலம் எடுக்கும் என்பதை ஜெர்மனியின் ஆட்சித்தலைவி அங்கலா மெர்க்கல் ஒப்புக்கொண்டுள்ளார்.
இதனிடையே ஐரோப்பாவில் நிலவும் குடியேறிகளின் பிரச்சினையை சமாளிக்க பரந்துபட்ட அளவில் சர்வதேச அணுகுமுறை தேவை என்று குடியேற்றத்திற்கான ஐநாவின் சிறப்பு தூதர் கூறியுள்ளார்.
This as a defining moment for Europe, a Europe that
அதேவேளை தமது பொறுப்புகளை தட்டி கழிக்க நாடுகள் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். வளைகுடா நாடுகள் இந்த விஷயத்தில் தாராளமாக பொருளுதவி செய்திருந்தாலும் மிக குறைந்த அளவுக்கே குடியேறிகளை ஏற்றுக்கொண்டுள்ளன என்று பீட்டர் சதர்லேண்ட் கூறுகின்றார். குடியேறிகள் உலகின் பல நாடுகளில் மீள்குடி அமர்த்தப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மட்டும் மத்திய தரைக்கடல் பகுதியை கடந்து ஐரோப்பாவில் தஞ்சம் கோருபவர்களின் எண்ணிக்கை 400,000 எனும் அளவுக்கு இருக்கலாம் எனவும் ஐநாவின் அந்த சிறப்பு அதிகாரி கூறுகிறார்.
ரோமன் கத்தோலிக்கர்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து கொண்டே விவாகரத்து மற்றும் மறுமணம் செய்து கொள்வதை அனுமதிக்கும் வழிமுறைகளை போப் பிரான்சிஸ் எளிமைப்படுத்தியுள்ளார். அனல்மெண்ட் அல்லது தடை நீக்கம் என்று அறியப்படும் தற்போது இருக்கும் வழிமுறையை ஒழுங்குபடுத்துவது எப்படி, அதற்கான செலவுகளை குறைப்பது எப்படி என்பது குறித்து ஆராய திருச்சபை வழக்கறிஞர்கள் கொண்ட ஒரு ஆணையத்தை போப் கடந்த ஆண்டு நியமித்திருந்தார். இந்த தடை நீக்க வழிமுறை இல்லாமல் விவாகரத்து செய்து மறுமணம் செய்து கொள்ளும் கத்தோலிக்கர்கள் திருமணத்துக்கு வெளியே உறவு கொள்பவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு தேவ நட்கொறை வழங்கப்படுவதிலிருந்து தடுக்கப்படுகிறார்கள்.
இந்தியாவின் தேயிலை தோட்டங்களில் தேயிலையை வாங்கும் உலகின் மிகப்பெரிய தேயிலை நிர்பத்தி நிறுவனங்கள் அங்குள்ள தொழிலாளர்களின் பணிச்சூழலை மேம்படுத்த உறுதியளித்துள்ளார்கள். வடகிழக்கு மாநிலமான அசாமில் பிபிசி நடத்திய ஒரு ஆய்வில் சில தேயிலை தோட்டங்களில் உள்ள மக்கள் மிகவும் ஆபத்தான மற்றும் மோசமான நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும், பணியிடங்களில் அவர்களின் நிலை கவலையளிக்கும் வகையில் உள்ளன என்றும் தெரிய வந்துள்ளது. பல குடும்பங்களுக்கு சரியான வகையில் கழிப்பிடங்கள் இல்லாததும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் கழிவுநீர் சூழ்ந்திருப்பதும் பிபிசியின் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மிகவும் மோசமான வாழ்க்கை நிலை மற்றும் குறைவான ஊதியம் காரணமாக பல தேயிலை தோட்டங்களில் உள்ள மக்கள் ஊட்டச்சத்தின்றி நோயினால் தாக்கப்படும் அபாயகரமான நிலையில் உள்ளனர் என்றும் பிபிசியின் அந்த ஆய்வு கூறுகிறது.
லெபனானிலும் ஜோர்தானிலும் இருக்கும் அகதிகள் முகாம்களில் போதுமான உதவிகள் கிடைக்காத காரணத்தினாலேயே சிறிய நாட்டு குடியேறிகள் பலர் ஐரோப்பாவை அடைய முயற்சிக்கின்றனர் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி அமைப்புகள் தெரிவித்துள்ளன. ஐநாவின் உதவி திட்டங்களுக்கு போதுமான நிதி கிடைக்காததன் காரணமாக 70% அகதி குடும்பங்கள் வறுமை கோட்டின் கீழ் வசிக்கிறார்கள் என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. சிறிய நாட்டு அகதிகளுக்காக 4.5 பில்லியன் டாலர்கள் தேவைப்படும் நிலையில் அந்த தொகையில் 40% குறைவான நிதியே தங்களுக்கு கிடைத்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது.
ஜெர்மனிய விமான சேவை நிறுவனமான லுஃப்தான்சாவின் விமானிகளின் தொடர் வேலை நிறுத்தம் காரணமாக அதன் சேவைகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக 1000 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் 140,000 பணிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று லுஃப்தான்சா அறிவித்துள்ளது. இன்று தொடங்கிய வேலை நிறுத்தம் நாளையும் தொடரும் என்று அந்த சங்கம் அறிவித்துள்ள நிலையில் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லுஃப்தான்சா கூறுகிறது.
லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் அண்மையில் நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவாக வடமாகாண சபை முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் பிரச்சாரம் செய்யவில்லை என தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்ததாக ஊடகங்களில் வந்த செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த பிரச்சினை குறித்தும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக இடம்பெறவுள்ள கூட்டம் ஆகியவை குறித்தும் மாவை சேனாதிராஜா அவர்களிடம் பேசினார் சிவராமகிருஷ்ணன்.
ஆம், அது வவுனியாவிலே எங்களுடைய நிர்வாகிகளுடைய கூட்டம். மக்களே சிறந்த பதிலை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் தான் நான் மிகவும் வருத்தப்பட்டு ஒரு கருத்தை முன்வைத்திருந்தேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்களை நாங்கள் எல்லாம் அவருடைய வெற்றிக்காக உழைத்திருந்தோம். ஆனால் அவர் இந்த தேர்தல் காலத்திலே குழப்பமான அறிக்கைகளை வெளியிட்டதை பற்றி நான் குறிப்பிட்டு ஆக வேண்டியிருந்தது. ஏனென்றால் எங்களுடைய எதிரிகள் அல்லது எங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரியுங்கள் என்று மக்கள் பேசவில்லை என்றுதான் நான் குறிப்பிட்டேன்.
வடமாகாண சபை முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்தில் வெளிப்படையாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு தாருங்கள் என்று கோரவில்லை என்கின்ற ஒரு வருத்தம் கட்சியினிடையே இருக்குமாயின் அது குறித்து அவரிடம் கட்சி ஏதாவது விளக்கம் கேட்குமா?
நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய கூட்டத்திலே நாங்கள் ஆராய வேண்டி இருக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது பற்றியோ அல்லது விமர்சனம் செய்கிற வேலைகளையோ நாங்கள் இன்னும் இறங்கவில்லை. ஆனால் எங்களுடைய தமிழ்ச்சி கட்சி அல்லது எங்களுடைய பொதுமக்கள் மத்தியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கள் வெற்றி என்று சொல்லவில்லை என்ற கருத்து மிகவும் மோசமான கோபத்தையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நிலைமையிலும் நாங்கள் மிகவும் கவனமாக ஒரு பிளவை ஏற்பட்டு சந்தர்ப்பம் இல்லாமல் நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டு எங்களுடைய தமிழினத்துக்கு ஒரு விடுவை பெறுவதற்கு நாங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலை நாங்கள் செய்ய விரும்புகிறோம்.
இப்ப இந்த சர்வதேச விசாரணை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொதுவான நிலைப்பாடு என்ன?
போர்க்காலத்தில் இழைக்கப்பட்ட குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமான சட்டங்கள் முறிய விடயங்களில் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று அமெரிக்க இராஜாங்க அமைச்சுடன் நாங்கள் 2011 அக்டோபர் மாதத்திலேயே நாங்கள் அவர்களுடன் கூடி பேசித்தான் அந்த தீர்மானமே வந்தது. அந்த தீர்மானம் 2012 13 ஆண்டிலும் நிறைவேற்றியதற்கு பிறகு மனித உரிமை பேரவையினுடைய தலைவர் அல்லது அதற்கான ஆணையாளர்கள் அவர்களுடைய ஆய்விலே மக்களிடம் பெற்ற சாட்சியங்களின் அடிப்படையிலே இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான குற்றங்கள் அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் ஐநா சாசனங்கள் அடிப்படையிலும் அந்த மனித உரிமை சாசனத்தினுடைய அடிப்படைகளிலும் ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு விசாரணையை நடத்துவதென்றால் அந்த நாட்டினுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் அந்த உள்ளக விசாரணையை பற்றி அந்த அறிக்கையிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் உள்ளக விசாரணையை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை தெளிவாகவே ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் உண்மையான நிலைமை என்னவென்றால் இந்த சர்வதேச விசாரணை என்பது ஏற்கனவே அந்த விசாரணைகள் முடிந்து மார்ச் மாதம் இந்த ஆண்டிலே அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதாகத்தான் திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது செப்டம்பர் மாதத்திற்கு அந்த அறிக்கை ஒத்தி போடப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி அந்த விசாரணை அறிக்கை மிகவும் தெளிவாக சொல்லும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஒரு நீதிமன்ற விசாரணை ஏற்பட வேண்டி இருக்குமானால் அந்த நீதிமன்ற விசாரணை சர்வதேச நீதிபதிகளை கொண்ட அந்த நீதிமன்றத்தில் அந்த குற்றங்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். அமெரிக்க இராஜாங்க செயலாளரிடமும் சொல்லியிருக்கின்றோம், இலங்கையை சார்ந்த நீதிபதிகள் அவர்கள் அதில் சம்பந்தப்படாமல் சர்வதேச ரீதியாக நம்பகத்தன்மை நற்கீர்த்தி உடையவர்கள் அந்த விசாரணை சபையிலே இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஏற்கனவே அந்த விசாரணைகள் முடிவடைந்து அந்த அறிக்கை வருகின்ற நேரம் இது. அதில் குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடாது. சர்வதேச விசாரணையின் அடிப்படையில் உண்மைகள் கண்டறியப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதும் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு விடை. விஷயம்.
இப்ப சர்வதேச விசாரணை நடந்து முடிந்து அறிக்கை வெளிவர இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த விசாரணை அதிகாரிகள் இலங்கைக்குள் வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. எப்ப நடந்து முடிந்தது சர்வதேச விசாரணை?
இந்த நாட்டிலிருந்து வெளியே சென்ற பலர் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். மனித உரிமை பேரவையினாலே 3 ஐநா அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் ஆய்வுகளை செய்து சாட்சியங்களை பதிவு செய்து அதன் அடிப்படையில் தான் அந்த அறிக்கையை தயாரிக்கப்பட்டு இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது. அது வெளியிடுவதற்காக அந்த அறிக்கை வெளிவந்ததற்கு பிறகு அந்த அறிக்கையினுடைய வெளிப்பாடு என்பதை பற்றி நாங்கள் அறிய முதல் நாங்கள் அதிகமாக பேச தேவையில்லை. அப்படி விசாரணை நடப்பதில்லை என்று யாரும் சொல்லவும் முடியாது. அதை புது கேள்விகளை எழுப்பி அதை இருக்கிற சந்தர்ப்பத்தை குழப்பம் கூடாது.
தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவிடம் பேசியவர் சிவராமகிருஷ்ணன். இலங்கையின் வடகடல் பகுதியில் இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக அத்துமீறல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியிருக்கும் அந்நாட்டின் வடபகுதி மீனவர்கள் இன்று மன்னார் மாவட்டத்தில் இது தொடர்பாக கலந்தாலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடகடலில் அத்துமீறி தொடர்ச்சியாக பிரவேசித்து தொழில் செய்யும் இந்திய மீனவர்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மன்னாரில் இன்று கூடிய வடபகுதி மீனவர் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நாட்டின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள மைத்ரிபால சிறிசேனா அவர்களை கடந்த பிப்ரவரி மாதம் வடபகுதி மீனவர் சங்க பிரதிநிதிகள் குழு ஒன்று நேரில் சந்தித்து இந்திய மீனவர்களின் வருகையினால் வடபகுதி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எடுத்து கூறியிருந்தது. அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருந்தபடி நடவடிக்கைகள் எதனையும் எடுக்காத காரணத்தினாலேயே வடபகுதி மீனவர் பிரதிநிதிகள் இன்று சந்தித்து தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பிற்கான அழைப்பு வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் விடுத்திருந்தது. இதுகுறித்து அந்த இணையத்தின் தலைவர் முகமது ஆலம் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு எதிராக தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்தில் அழுத்தம் கொடுக்கும் முகமாக வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி அவர்களுக்கு 10,000 கையொப்பங்களை கொண்ட ஒரு மனுவையும் அதனோடு மீனவர்கள் சார்பாக ஒவ்வொரு மீனவனும் அஞ்சல் அட்டை மூலமாக தங்களது கருத்துக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பது என்றும் இன்று தீர்மானிக்கப்பட்டது.
நீங்கள் அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்தாக சொன்னீங்க. ஜனாதிபதியை சந்திச்சு நீங்க என்ன விஷயங்கள் பற்றி பேசுனீங்க? அந்த நேரம் அவர் என்ன சொல்லி இருந்தார்?
யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற சமாசங்களின் தலைவர்கள் சந்திச்சிருந்த அதேபோல் கிராமிய அமைப்புகளின் தலைவர்களும் சந்தித்திருந்தோம். பிப்ரவரி 2 சந்தித்த போது வடபகுதியில் இந்திய மீனவர்கள் ஆக்கிரமிப்பால் ஏற்பட்ட சேதங்கள் அதனோடு இந்த மீனவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக முழுமையாக கலந்துரையாடியிருந்தோம். இந்த கலந்துரையாடலில் கடற்படை தளபதிகளும் இதில் கலந்து கொண்டு இந்திய மீனவர்களால் இலங்கை மீனவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை நிவரண படங்கள் மூலம் அதாவது ஒளிநாடா மூலமான காட்சி படங்களுடன் அவர்கள் ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்திருந்தார்கள். நிச்சயமாக இந்த தொழில்முறை தடுக்கப்பட வேண்டும். எமது வளங்கள் சூறையாடப்படுவதை காரணம் கொண்டும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே கைது செய்யப்படும் மீனவர்களும் அவர்களின் உடைமைகளும் அரசமை உடைமையாக்கப்படும். அதன் ஊடாக அதையும் தாண்டி இந்திய மீனவர்கள் எல்லைக்குள் வருவதாக இருந்தால் அவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தை எமக்கு தந்திருந்தார். எம்மோடு பகிர்ந்து கொண்ட விடயங்களில் அவர் முழுமையாக நடந்து கொள்ளவில்லை. பொது தேர்தலுக்கு முகம் கொடுக்கும் போதும் அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட சுதந்திர கட்சியாக இருக்கட்டும் அல்லது பொதுஜன ஐக்கிய முன்னணியாக இருக்கட்டும் அல்லது ஐக்கிய தேசிய முன்னணியாக இருக்கட்டும் எந்த விதமே இந்த மீனவர்கள் தொடர்பான எந்த முன்னேற்ற செயற்பாட்டையும் தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொண்டு வரவும் இல்லை. அதை செயல்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கவும் இல்லை. இதனை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டி சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். இந்த தீர்மானங்களை ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம்
என்றார் முகமது ஆலம் அவர்கள்.
செய்தியை அளித்தவர் மாணிக்க வாசகம். இலங்கையின் புகழ்பெற்ற பௌத்த தேவாலயமான கண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு புதிய காப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த செய்திகளோடு உதயகுமார்.
இலங்கையின் பௌத்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவதன நிலைமையாக பிரதீப் நிலங்க தயல மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த தெரிவுக்காக இன்று மாலை நடைபெற்ற தேர்தலில் 142 மேலதிக வாக்குகளை பெற்று இவர் தெரிவாகியுள்ளார். புத்தபெருமானின் புனித தந்தம் வைக்கப்பட்டுள்ள தலதா மாளிகையின் நிர்வாகியாக அடுத்த 10 இவர் செயல்படுவார். பௌத்த விவகார ஆணையாளர் சந்திர பிரேம கமகே முன்னிலையில் தேவதன நிலைமை தெரிவுக்கான தேர்தல் கண்டி பௌத்த கலாச்சார மத்திய நிலையத்தில் நடைபெற்றது. தேவதன நிலைமையாக மீண்டும் பிரதீப் நிலங்க தயல தெரிவு செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தினார் பௌத்த விவகார ஆணையாளர் சந்திர பிரேம கமகே.
சமபாலி மகானிக்காயே மல்லத்து பார்சே மகாநாயக்க ஹிமியான் இவகேம சியாமபாலி மகானிக்காயே அஸ்கிரி பார்சே மகாநாயக் ஹிமியான்.
இந்த தேர்தலில் அஸ்கிரிய மற்றும் மல்வத்த பௌத்த பீடங்களைச் சேர்ந்த 134 பௌத்த பிக்குமார்கள், 113 பிரதேச செயலாளர்கள் உட்பட சுமார் 300 பேர் வரை வாக்களிக்கும் தகுதியை பெற்றிருந்தார்கள். தேர்தலில் போட்டியிட 4 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த போதிலும் ஒருவர் இறுதி நேரத்தில் போட்டியிலிருந்து விலகி கொண்டார். இன்று நடைபெற்ற தேர்தலில் 294 பேர் வாக்களித்தார்கள். அதில் 5 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டது. அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் தேவதனை நிலைமையாக தெரிவான பிரதீப் நிலங்க தயால 205 வாக்குகளை பெற்றிருந்தார். அடுத்த இருவரில் ஒருவர் 53 வாக்குகளையும் மற்றவர் 31 வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் தேவதனை நிலைமையாக பிரதீப் நிலங்க தயால தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்றார் பௌத்த விவகார ஆணையாளர் சந்திர பிரேம கமகே.
செய்தியை அளித்தவர் உதயகுமார். இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தில் இஸ்லாமிய இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். செய்தியை தருகிறார் ரத்னலிங்கம்.
இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் இன நகர் பகுதியில் நேற்று நள்ளிரவு 12:30 அப்துல் காதர் இக்ரம் என்ற 25 வயதான இளம் வாலிபர் ஒருவர் இனம் தெரியாதோரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நிலையில் உயிரிழந்துள்ளார். நீண்ட காலத்தின் பின்னர் மூதூர் தோப்பூர் பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உறவினர் ஒருவரின் திருமணத்திற்கு சென்ற இக்ரம் பின்னிரவு வேளை வீடு திரும்பிய நிலையில் வீட்டு கதவை திறந்து வைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த நிலையிலேயே இனம் தெரியாத நபர் ஒருவரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நிலையில் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இவரது சடலம் திருகோணமலை அரசினர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு மூதூர் நீதிவான் இது தொடர்பான மரண விசாரணையினை மேற்கொண்டதைத் தொடர்ந்து சடலத்தினை உறவினர்களிடம் கையளிக்குமாறும் பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை மூதூர் போலீசார் இது தொடர்பான விசாரணையினை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை.
செய்தியை அளித்தவர் ரத்னலிங்கம். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது. அடுத்ததாக ஒரு அறிவிப்பு.
பல நூற்றாண்டு காலமாக தமிழர் கலாச்சாரத்திலும் சமூக வாழ்விலும் பெரும் பங்கு வகித்த நாகஸ்வரம் மற்றும் தவில் இசையின் தற்பொழுதைய நிலை மற்றும் எதிர்காலம் என்ன?
எதிர்காலம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இருட்டா இருக்கு.
மங்கள இசைக்கான ஆதரவு குறைந்து வருவது ஏன்?
இப்போ கோயிலில் அதை வந்து அது இம்பார்ட்டன்ஸ் குறையும் போது இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குறையுதுன்னு சொல்லலாம்.
தமிழ் சமூகத்தில் மங்கள இசைக்குரிய இடம், அதன் இன்றைய நிலை ஆகியவற்றை ஆராய்கிறது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடர். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் பிபிசி தமிழோசையில்.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் மும்பை நகரில் ஜெயின் சமூகத்தினரின் திருவிழாவை ஒட்டி இறைச்சி விற்பனைக்கு 4 நாட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மும்பையில் இருக்கும் செய்தியாளர் ஜவஹரிடம் பேசினார் பிபிசியின் செய்தியாளர் ஜெயக்குமார்.
மும்பையில் நீங்க பாத்தீங்கன்னா 4 நாள் தான் அந்த கறி விற்கிறதுக்கோ மற்றபடி அந்த அபட்டருக்கோ வந்து தடை போட்டிருக்காங்க. செப்டம்பர் 10, 13, 17, 18 இந்த 4 நாள் தடை போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்க மீரா பயந்தர் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா நீங்க அந்த 8 நாள் அதாவது அந்த ஜெயின் சமுதாயத்துக்கு உள்ள பிரஜூஷன் அதாவது அவங்க வந்து இந்த ஃபாஸ்டிங் உபாசம் அதாவது அவங்க வந்து விரதம் இருக்கிற டைம்ல வந்து 8 நாளுக்கு தடை போட்டிருக்காங்க.
இந்த தடை உத்தரவு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான விமர்சனங்களை வந்து முன் வைக்கிறாங்க? இதற்காக போராட்டங்கள் எதுவும் அறிவிச்சிருக்காங்களா?
எதிர்கட்சிகள் கேட்டா எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பா தான் இருக்காங்க. அதாவது மாநகர் பாலிகா அதாவது மும்பை கார்பரேஷன்ல இருந்து பிஜேபியும் சிவசேனா கூட்டணி இருக்காங்க. இருந்தாலும் சிவசேனா கட்சி தலைவர்களுக்கு வந்து இது வந்து இந்த ஒரு முடிவு வந்து இந்த தடைகள் வந்து சரியா படாத காரணம் அவங்க வந்து இப்போதுக்கு எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க. ஆனா வெளிப்படையா அதாவது அதுக்கு சட்டவிரோதமாவும் ஒரு ஆர்ப்பாட்டமும் அந்த மாதிரி இப்போதுக்கு ஒண்ணுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனாவோட கட்சி தலைவர்கள் இன்னும் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தடை இல்லாம நீங்க உங்க தொழில் வந்து முதல்ல பண்ற மாதிரி பண்ணிட்டே இருங்க. அதுக்கு மீறி ஏதாவது பிரச்சனை இருந்தது நாங்க பாத்துருவோம். சோ நாளைக்கு வந்து அந்த 10ஆம் தேதி இந்த தடைகளுக்கு எப்படி வரப்போகுது நாளைக்குதான் தெரியுங்க.
இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த அமைப்பினர் வந்து இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறாங்க? அவர்கள் வந்து என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சுட்டு இருக்காங்க? இப்போ
அதாவது இதுல இஸ்லாமிய சமுதாயத்துல சேர்ந்த தலைவர்களும் சரி மற்ற மக்கள்களும் சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே நீங்க வந்து மாட்டி எரிச்சிக்கு மேல தடை போட்டனால நாங்க ரொம்ப பாதிச்சிருக்கோம். அதே மாதிரி பக்ரி ஈத் எங்களுக்கு வந்து, அதாவது அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்து அது ஒரு பெரிய பண்டிகைனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பக்ரி ஈத் காலத்துல வந்து நீங்க வந்து இந்த மாட்டு எரிச்சிக்கு வந்து அந்த தடை நீங்க கொஞ்சம் நீக்கி விடுங்க. ஏன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து எல்லாரால ஆட்டுக்கறியோ ஆட்டு எரிச்சோ அவங்களால வாங்க முடியாது. அதனால இந்த கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்க அந்த மாட்டு எரிச்சிக்கு அந்த தடை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு வேண்டுகோளுக்கு வந்து வர்ற சமீபத்தை வர்ற காலத்துல வந்து ஏதாவது முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஜவஹரி உள்ளூர் செய்தியாளர் ஜவஹரிடம் பேசியவர் ஜெயக்குமார். அடுத்ததாக, துருக்கியை வந்தடையும் சிரிய அகதிகளிடம் ஆயிரக்கணக்கான டாலர்களை பெற்றுக்கொண்டு படகுகள் மூலம் அவர்களை ஐரோப்பாவுக்கு கொண்டு வரும் ஆட்கடத்தல் குழுக்கள் எப்படி இயங்குகின்றன என்பது குறித்து பிபிசியின் செய்தியாளர் ஃபர்கல் கேனின் செய்தி தொகுப்பை தமிழில் தருகிறார் சார்லஸ் பீட்டர்.
சிரியாவில் நடக்கும் போரின் காரணமாக சிரியாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடியேறிகள் துருக்கியை வந்தடைந்து அங்கிருந்து கடல் வழியே பயணித்து ஐரோப்பாவுக்குள் நுழைய முயற்சிக்கின்றனர். இப்படி முயற்சிப்பவர்களை ஐரோப்பாவிற்குள் கொண்டு செல்வதற்காக பல குழுக்கள் இயங்கி வருகின்றன. இந்த குழுக்கள் ஆயிரக்கணக்கான யூரோக்களை பணமாக வாங்கிக் கொண்டு படகுகளில் குடியேறிகளை ஏற்றி ஐரோப்பிய கரைகளில் இறக்கிவிடுகின்றனர். இம்மாதிரி பணம் வாங்கிக் கொண்டு குடியேறிகளை படகுகளில் ஏற்றி செல்லும் மனித கடத்தல்காரர்களில் சிலரை பிபிசி ரகசியமாக படமெடுத்துள்ளதோடு அவர்கள் குடியேறிகளிடம் பேரம் பேசுவதையும் பதிவு செய்துள்ளது. இந்த கடத்தல்காரர்களுக்காக பணியாற்றும் சிரிய நாட்டு இளைஞன் ஒருவன் பிபிசி செய்தியாளரை அணுகி பேரம் பேச ஆரம்பித்தார்.
ஐரோப்பாவுக்குள் செல்வதற்காக இரண்டு கட்டண சேவைகள் இருக்கின்றன. முதலாவது 1450 டாலர்களை செலுத்தினால் 30 பேரை கொண்டு செல்லக்கூடிய ரப்பர் படகில் ஏற்றி குறுகிய நேரத்தில் ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்வோம். 1200 டாலர்கள் கொடுத்தால் பலர் பயணிக்கும் படகில் ஐரோப்பாவை சென்றடைய முடியும்
என்றார் அந்த இளைஞர். 3 வயது அலன் குருதி இறந்ததன் பிறகு இந்த குழுக்களுக்காக பணியாற்றிய ஒருவர் அந்த வேலையை விட்டுவிட்டார். துருக்கியிலும் ஆப்கானிஸ்தானிலும் இருக்கும் கிரிமினல்கள் இந்த மனித கடத்தல் வேலையில் ஈடுபடுகிறார்கள் என்று அவர் கூறினார். கடலில் மூழ்கி போகிறவர்களை பற்றி மனித கடத்தல்காரர்கள் கவலைப்படுகிறார்களா?
கிடையவே கிடையாது. மனித நேயத்தை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் ஆட்களை கடத்துபவர்கள். செத்தாலும் தப்பினாலும் ஆளை ரப்பர் படகில் ஏற்றி அனுப்புவதுதான் அவர்கள் வேலை. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு போய்விடுவார்கள்.
இந்த பேரங்கள் எல்லாம் நடக்கும் தெருவின் ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு அலுவலகத்துக்குள் சென்று பார்த்தோம். அங்கு அமர்ந்திருந்த சிறிய நாட்டுக்காரர் ஒருவர் ஐரோப்பாவுக்கு போய் சேரும் வரை ஆட்களின் பணத்துக்கு தான் பொறுப்பு என்றும் உறுதியாக கூறினார்.
ஐயா, நான் உங்கள் பணத்திற்கு தான் உத்தரவாதம் கொடுக்க முடியும். அது மட்டும்தான் என் வேலை. அவர் பயன்படுத்தும் படகு அவரது வேலையை நன்றாக இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும்
என்று அந்த அலுவலகத்தில் இருந்த சிறிய நாட்டைச் சேர்ந்த மனித கடத்தல்காரர் கூறினார். ஒருமுறை இப்படி பயணம் மேற்கொண்டால் கடத்தல்காரர்கள் 16,000 யூரோ முதல் 20,000 யூரோ வரை சம்பாதித்து விடுகிறார்கள். சிரியாவில் இருந்து தப்பி வரும் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க மனித கடத்தல்காரர்களின் வருமானமும் அதிகரிக்கிறது.
செய்தியை அளித்தவர் பீட்டர் சார்லஸ். அடுத்து வருவது, புதிய அறிவியல் செய்திகளை அறியத்தரும் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் பாம்புக்கடிக்கான விஷ முறிவு மருந்து குறித்த செய்தி ஒன்று. பாம்புக்கடி விஷத்தை முறிக்கும் மருந்துகளின் கையிருப்பு வேகமாக குறைந்து வருவதைத் தொடர்ந்து பாம்புக்கடியால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று மெடிசன் சான்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் என்கிற சர்வதேச மருத்துவ தொண்டு அமைப்பு எச்சரித்திருக்கிறது. ஆண்டுக்கு 100,000 பேர் பாம்புக்கடியால் உலக அளவில் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் 1/3 இறப்புகள் சஹாரா பாலைவனத்திற்கு தெற்கே இருக்கும் நாடுகளில் ஏற்படுகிறது. சஹாரா பாலைவனத்திற்கு தெற்கே அமைந்திருக்கும் நாடுகளில் பாம்புக்கடியின் விஷத்தை முறிக்க வல்ல ஒரே மருந்தின் தற்போதைய கையிருப்பு அடுத்த ஆண்டின் மத்தியில் தீர்ந்துவிடும் என்று MSF என்கிற அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட பாம்பு விஷ முறிவு மருந்தை தயாரிக்கும் பிரெஞ்சு நிறுவனம் இந்த மருந்து தயாரிப்பை கடந்த ஆண்டு நிறுத்திவிட்டது. இந்த மருந்து தயாரிப்பு வர்த்தக ரீதியில் தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதால் இதன் தயாரிப்பை நிறுத்துவதாக அப்போது அந்த நிறுவனம் காரணம் கூறியிருந்தது. அடுத்ததாக, பிரிட்டனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் 4,500 ஆண்டு பழமை வாய்ந்த ஈமச்சடங்கிடம் குறித்த செய்தி ஒன்று. நியோலித் காலத்தைச் சேர்ந்த கல் தூண்களால் ஆன மிகப்பெரிய ஈமச்சடங்கிடம் ஒன்றை தொல்லியலாளர்கள் பிரிட்டனில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது 4500 ஆண்டுகள் பழமையானது என்று அவர்கள் கருதுகிறார்கள். பிரிட்டனில் உலக புகழ்பெற்ற ஸ்டோன்ஹெஞ்ச் என்று அழைக்கப்படும் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் ஒன்று இருக்கிறது. வட்ட வடிவில் கல் தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் இந்த தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திற்கு அருகே நிலத்திற்குள் 3 அடி ஆழத்தில் புதையுண்டு இருந்த இந்த நினைவிடத்தை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாக தொல்லியலாளர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் மண்ணுக்குள் சுமார் 100 தூண்கள் புதையுண்டு கிடப்பதாகவும் இந்த தூண்களில் சில 15 அடி உயரம் வரை இருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நினைவிடம் மிகவும் பிரம்மாண்டமானது என்றும் தனித்தன்மை வாய்ந்தது என்றும் கருதப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக ஆய்வாளர்கள் இந்த பகுதியில் நிலத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை கண்டறியும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். வழக்கமாக தொல்லியல் ஆய்வாளர்கள் செய்வதைப் போல நிலத்தை தோண்டி பார்க்காமலே நிலத்திற்குள் என்ன புதைந்திருக்கிறது என்பதை கண்டறிவதில் இவர்கள் ஈடுபட்டிருந்தனர். இதற்காக தொலை உணர் மற்றும் நிலத்தடி ஊடுருவல் தொழில்நுட்பத்தை இவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த ஆய்வுகளின் முடிவில் தற்போது ஸ்டோன்ஹெஞ்ச் என்று அறியப்படும் இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த இடத்தில் 100 கல் தூண்கள் அரைவட்ட வடிவில் புதையுண்டு இருப்பதை தாங்கள் கண்டறிந்திருப்பதாக ஆய்வாளர்கள் அறிவித்துள்ளனர். இது நியோலித்திக் காலத்திய ஈமச்சடங்குகளுக்கான இடமாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இந்த இடத்திற்கும் அதையொட்டிய ஏவன் நதிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் நீரூற்றுக்கள் இருந்திருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். நிலத்திற்குள் புதையுண்டிருக்கும் தூண்கள் எவையும் இதுவரை வெளியில் தெரியும்படி அகழ்வுகள் எவையும் நடக்கவில்லை. ஆனால் இந்த தூண்கள் அனைத்தும் அந்த பிரதேசத்தில் காணப்படும் மணற்பாறைகளால் ஆனவை என்று கருதப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த நினைவிடத்தின் அளவு தற்போதைய ஸ்டோன்ஹெஞ்ச் நினைவிடத்தின் அளவை விட 5 மடங்கு பெரியதாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்தை ஆங்கிலத்தில் சூப்பர் ஹெஞ்ச் என்று அழைக்க துவங்கியிருக்கிறார்கள். ஒருவர் என்ன வேகத்தில் முதுமை அடைந்து வருகிறார் என்பதை கண்டறிவதற்கான புதிய பரிசோதனை ஒன்றை லண்டனில் விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்கிறார்கள். ஒருவரின் இரத்தத்திலிருந்தும் மூளையிலிருந்தும் தசை திசுக்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட 100க்கும் அதிகமான மரபணுக்கள் என்ன நிலையில் இருக்கின்றன என்பதை வைத்து அவர் முதுமையடையும் வேகத்தை கண்டறிய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் 65 வயதுக்காரர்களிடமிருந்து எடுக்கப்படும் மரபணுக்களையும் இளம் வயதுக்காரர்களிடமிருந்து எடுக்கப்படும் மரபணுக்களையும் ஒப்பிட்டு ஆரோக்கியமாக முதுமை அடைவதற்கான சூத்திரம் ஒன்றை விஞ்ஞானிகள் வகுத்திருக்கிறார்கள். சிலர் தங்களின் நிஜமான வயதை காட்டிலும் 15 வயது வரை கூடுதலாக முதுமை எய்தியவர்களாக இருக்கின்றனர் என்று அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த பரிசோதனை மூலம் எளிதில் நோய்வாய்ப்படக்கூடியவர்களை அடையாளம் காண முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பயனாளிகளை மிரட்டி பணம் பறிக்கும் விஷமத்தனமான ஆண்ட்ராய்ட் திறன்பேசி செயலி ஒன்று வலம் வருவதை இணைய பாதுகாப்பு ஆய்வாளர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அடல்ட் பிளேயர் என்கிற இந்த செயலி பயனாளிகளுக்கு ஆபாச படங்களை காட்டும். ஆனால் உண்மையில் அது போனில் முன்பக்கத்து கேமராவை ரகசியமாக இயக்கி பயனாளியை படம் பிடித்துவிடும். பின்னர் இந்த செயலி போனையே செயலற்று போகச் செய்துவிடும். சொல்கிற கணக்கில் $500 பணம் செலுத்தினால்தான் போன் மறுபடியும் இயக்க முடியும் என்று அந்த செயலி எச்சரிக்கும். பணம் செலுத்தாமல் மறுபடியும் போனை பயன்படுத்துவது மிகவும் சிரமமான காரியம். இப்படியாக மிரட்டி பணம் பறிக்கும் செயலிகளை உருவாக்குவது ஒரு லாபகரமான இணைய குற்றமாக பரவி வருகிறது என்று இணைய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் BBCயிடம் தெரிவித்திருக்கிறார். உங்களின் தனிப்பட்ட தரவுகளை அழித்து விடுவோம், உங்கள் குறித்த செய்திகளை பரவவிட்டு அசிங்கப்படுத்துவோம், அல்லது போனை முடங்கச் செய்து விடுவோம் என்று மிரட்டுகிற இப்படியான செயலிகளை ரேன்சம்வேர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்தில் வைத்து அந்நாட்டு அமைச்சர் ஒருவர் கடத்திச் செல்லப்பட்டுள்ளார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லெபனானிலும் ஜோர்தானிலும் இருக்கும் அகதிகள் முகாம்களில் போதுமான உதவிகள் கிடைக்காத காரணத்தினாலேயே சிறிய நாட்டு குடியேறிகள் பலர் ஐரோப்பாவை அடைய முயற்சிக்கின்றனர் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி அமைப்புகள் தெரிவித்துள்ளன. தமது நாட்டுக்கு வரும் அதிகளவிலான தஞ்ச கோரிக்கையாளர்களை சமாளிக்க முடியும் என்று ஜெர்மனி தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் மேற்கு மாகாணமான ஹேரத்தில் 100க்கணக்கான பள்ளி மாணவிகளை இலக்கு வைத்து நச்சுவாயு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது.
தலைப்புச் செய்திகளை கேட்டீர்கள். இது லண்டன் BBCயின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால BBC தமிழோசை நிகழ்ச்சிகளையும் BBCtamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.